الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபவு தாபியாங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக நம்மை படைத்து நம்முடைய ஒவ்வொரு மூச்சையும் நாம் உலகத்திலே உட்கொள்ளக்கூடிய உணவுகள், ரிஸ்க்குகள், ஒவ்வொரு வினாடியும் நமக்கு நடக்க இருக்கின்ற விடயங்களை அல்லாஹ் எழுதிவிட்டான், முடிவெடுத்து விட்டான். அதை மீறி அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை ஒரு சிறிய முயற்சியின் மூலம் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். நபிமார்களாக இருந்தால் கூட தன்னுடைய தேவைக்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையை தான் அல்லாஹ் வைத்து வந்தார். எந்த அளவு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூலிக்கு, ஊதியத்துக்கு, சம்பளத்துக்கு ஆடு மேய்க்கின்ற தொழில் செய்திருக்கிறார்கள். நபித்துவத்துக்கு முன்னால், நபித்துவத்துக்கு பின்னாலும் சில வியாபார வணிகங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். கனிமன் உலகளாவிய அடிப்படையிலே ஒரு முயற்சி செய்வதென்பது அல்லாஹ் வைத்த நியதி. ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக விளங்க வேண்டும், நம்முடைய முயற்சியே தவிர அதனுடைய முடிவு நம்மிடமில்லை. ஒரு கோடி ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணுகிறார், முதலீடு செய்கிறார், 10 கோடிகளை நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் சில வேளை 1 லட்சமும் பாக்கி இல்லாமல் லொஸ் ஆகலாம். 1 கோடி முதலீடு செய்வது நம்முடைய முயற்சி, 10 கோடியை தருவது அல்லாஹ்வுடைய கையில். இதுதான் தவக்குல். சிலருக்கு இது தவக்குல் என்ற வார்த்தை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அது என்னவென்று விளங்காததனால் பிடிக்காது. தவக்குள் தவக்குள் உண்மையிலே சிலர் தவறாக விளங்கி இருக்கிறார்கள். எப்படி தவக்குள் தவக்கல் என்று சொல்வோம், தவக்கல் அல்ல தவக்குள். தவக்குள் என்றால் ஒன்றுமே செய்வதில்லை, தொழிலும் இல்லை, வியாபாரமும் இல்லை, உத்தியோகமும் இல்லை, அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான் என்று ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருப்பதை தவக்குலாக விளங்கியதுதான் தவக்குலோடு விரோதம் இல்லை. தவக்குல் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்ட தன்மை. தவக்குல் என்பது உள்ளம் சார்ந்த தன்மை. இமாம்கள், இறை நேசர்கள், குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வாளர்கள் விளங்கப்படுத்துவார்கள். எப்படி தெரியுமா? உறுப்புகள் அல் ஜவாரிஹு தஅமல் வல் குலூபு தத்தவக்கல். நம்முடைய உறுப்புகள் செயல்படும், உள்ளம் அல்லாஹ்வுடன் நம்பிக்கையோடு இருக்கும். விவசாயியுடைய கையிலே அறுவடை இருந்தால் அவர் 3.5-4 மாதங்கள் காக்க மாட்டார், எதிர்பார்க்க மாட்டார். கணவன் மனைவியாக ஒன்று சேருகின்றவர்களுடைய கையிலே, கணவனுடைய கையிலே, மனைவியுடைய கையிலே குழந்தை பாக்கியம் இருந்தால் 9.5-10 மாதங்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, முடிவுகள் அல்லாஹ்விடம் இருந்து எதிர்பார்ப்பது, நம்மால் என்ற முயற்சி செய்வது, அல்லாஹ்வுடைய தொடர்புடன், இதுதான் தவக்குல். உடல் அங்கங்கள் உறுப்புகள் செயல்படும், உள்ளம் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டும், அல்லாஹ்வை நம்பும், அல்லாஹ்வை நம்பும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல், தீனுடைய மார்க்கத்துடைய தொடர்பு இல்லாமல் நம்முடைய காரியங்களை அமைத்ததுதான் இன்னும் நம்முடைய தொழிலில், நம்முடைய உத்தியோகத்தில், நம்முடைய என்ன வருமானத்திலே நமக்கு இன்னும் திருப்தி இல்லை. யாருக்கு சொல்ல முடியும் என்னுடைய எல்லா தேவைகளும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறிவிட்டது? வீட்டு தேவை முடிந்தால் குமரகாரியம், குமரகாரியம் முடிந்தால் யாருடைய நோய்க்கு ஒரு சிகிச்சை, நோய் முடிந்தால் அப்படி பரம்பரை சொத்து என்று ஒரு தேவை, ஒரு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் நம்மை நம்பி வாழ்கிறோம். நம்மை நம்முடைய நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நான் பெரியால் என்ன, எனக்கு திறமை இருக்கிறது, என்னுடைய முயற்சி, நான் முயற்சி செய்யாவிட்டால் என்னுடைய குடும்பம் பட்டினியில் சாகும். கண்ணியமானவர்களே, முயற்சி தொழில் செய்ய வேண்டும். ஹலாலான தொழிலை தேடுவது ஒவ்வொருடைய கடமை, ஹலாலான ரிஸ்கை தேடுவது ஒவ்வொருடைய கடமை. ஆனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் தேடினால் திருப்தி காண்போம். கிடைக்கின்ற அந்த வருமானத்திலே பெரிய பெரிய வேலைகளை அல்லாஹ் செய்ய வைப்பான், பெரிய பெரிய வேலைகள் நிறைவேறும். கண்ணியமானவர்களே, யாரிடமும் எந்த தேவையும் ஏற்படாமல் கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பான். இதுதான் யக்கீன், நம்பிக்கை, இதுதான் தவக்குல், இதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுகின்ற முறை. முன்னோர்கள், கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு வந்த நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். சூழல், சுற்றுச்சூழலிலே, பக்கத்திலே, குடும்பத்துக்குள்ளே கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள், லட்சாதிபதிகள் இருந்தார்கள், அவர்களிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்கள். சிறந்த உதாரணம் நமக்கெல்லாம் அது சுத்திக்கு படுமா என்று தெரியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு நாள் சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு, மறுநாள் கிடைக்காவிட்டால் பசி, பொறுமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை, ஷாக்கிர், நன்றி உள்ளவராக ஒரு நாள், சாபிராக ஒரு நாள், பொறுமையாளராக. இத்தனைக்கும் ஒரு மருமகன் தான் உஸ்மான். உஸ்மான் என்றாலே அதுக்கு அடுத்த வார்த்தை சேரும், அல் கலி, கோடீஸ்வர உஸ்மான். சீமான், லட்சாதிபதி, எந்த பேரை வைத்துக் கொள்ளலாம், உஸ்மான் கனி. மருமகன் உலக மட்டத்திலே வியாபாரம் செய்கின்ற ஒரு தொழில் அதிபர். கண்ணியமானவர்களே, இந்த காலத்துல கண்டெய்னர் வந்து இறங்குவது போன்று ஒட்டகம் நிறைய பொருட்கள் வந்து இறங்கும். ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை முழு ஹதீஸ் கிதாபுகளையும் புரட்டி பார்த்து, முழு வரலாறுகளையும் தேடி துருவி ஆராய்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் லட்சாதிபதி மருமகனிடம் ஓர் உதவி பெற்ற வரலாறு. இந்த சாதாரணமாக செல்வந்தர்கள், பணக்காரர்கள், அரசியல்வாதிகளுக்கு முன்னால் மண்டியிடுகிறோம், பணத்துக்காக, பட்டத்துக்காக, பதவிக்காக கும்பிடவும் தயார். கேவலம் பட்டத்தையும் பதவியையும், தன்னுடைய ஸ்தானத்தையும், தன்னுடைய மதிப்பையும், தன்னை பற்றிய அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பேரும் பெருமையும் பாதுகாப்பும் வேண்டும் என்பதற்காக அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு கும்பிடுகின்ற களிமா சொன்னவர்களும் இருக்கிறார்கள் நம்மில். எதற்காக? ஒரு துனியாவுக்காக, ஒரு நாலு பணத்துக்காக, ஒரு மூன்று வருடத்துடைய பதவிக்காக. யாரிடமும் தலை குனியாமல், யாருக்கு முன்னாலும் சலூட் அடிக்காமல், யாருக்கு முன்னாலும் மண்டியிடாமல் வாழ வேண்டிய வாழ்க்கை கண்ணியமானவர்களே நம்முடைய அல்லாஹ்வுடைய தொடர்பின் மூலம் ஏற்படும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றுச்சூழலில் இருக்கின்ற லட்சாதிபதிகளையும் கோடீஸ்வரர்களையும் வைத்து வாழ நினைத்திருந்தால் நபி அவர்கள் சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்தை விட செழிப்பாக வாழ்ந்திருப்பார்கள், லக்ஸரியாக ஆடம்பரமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் கண்ணியமான வசதி வாய்ப்பு அலந்ததை அல்லாஹ் தருகிறான். ஹலாலாக தேடுகிறேன், யாருக்கு முன்னாலும் செகண்ட் ஆக மாட்டேன், யாருக்கு முன்னாலும் இரண்டாம் தரத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய கண்ணியத்தை நான் பாதுகாப்பேன் என்றால் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்முடைய பொறுப்பை பார்த்து கொடுப்பதில் இருக்கிறது. ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு உணவை சாப்பிடும் பொழுது ஏதோ படிப்பினை கண்ணியமானவர்கள் நபி அவர்களுடைய சுன்னத்துக்களிலே மனதுக்கு பிடித்த சுன்னத்துக்களை செய்துவிட்டு நம்மால் நமக்கு பிடிக்காதவைகளை விடுவதல்ல ஈமான். உதாரணம் சொல்கிறேன், சுருமா போட்டால் நமக்கு கவர்ச்சி, சுருமா போடுவதால் நமக்கு கொஞ்சம் அழகு, அதனால் நபியருடைய சுன்னத்துடைய லேபல் இல்லை. சுன்னத்துக்கு போடுகிறேன், என்னுடைய கவர்ச்சிக்கு போடவில்லை. நபியர்கள் இனிப்பு விரும்பி தின்வார்கள் என்று கணக்கில்லாமல் இனிப்பை தின்று நோயை தேடி இருக்கிறோம். நபியர்கள் இனிப்பை விரும்பித்தனர், ஒவ்வொரு நாளும் மூன்று நேரம் தின்றார்கள் இனிப்பை. அந்த நபிதானே தான் பசித்து பிறரை புசிக்க வைத்தவர்கள், அது சுன்னத்தில்லையா? அந்த நபி அவர்கள் தானே கண்ணியமான சகோதரர்களே ஒருவர் கேட்கின்ற பொழுது உடுத்திருந்த ஜிப்பாவை கழட்டி கொடுத்தார்கள், இது சுன்னத்தில்லையா? இந்த அமல் இல்லையா நம்மிடம்? நபியர்கள் இனிப்பை சாப்பிட்டார்கள் என்று வயிறு நிறைய கொட்டுகிறோம், மன்னிக்க வேண்டும், ஒரு பகுதியை பார்க்கிறோம். நபியர்கள் எந்த முறையில் சாப்பிட்டார்கள், எத்தனை நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டார்கள், அதை பார்ப்பதில்லை. மனதுக்கு பிடித்த சுன்னத்துக்களை சுயநலமாக தேடி செய்வதல்ல நபியருடைய பண்பாடு ரீதியான சுன்னத்துகள். அல்லாஹ்வை நம்பிய அந்த தன்மை முதலாவதாக பெரிய கடமை. பாத்திமா அலையோட வீட்டிலே சாப்பிடும் பொழுது பாத்திமா மகள் சொல்கிறார்கள், உன்னுடைய தந்தையின் வயிற்றுக்குள் சொல்வதிலேசு கேட்பதிலேசு கொஞ்சம் வீட்டிலே சமைக்க தாமதிக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் எங்க பாடம். வீட்டில் கொஞ்சம் சமையல் லேட் ஆகிவிட்டது, பழமையோட அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் லேட் ஆகும் பொழுது வயிற்றிலே பசி அதனுடைய தாக்கம் வெளியாகும் பொழுது என்ன பண்பாடு வெளியாகிறது என்பதோடு இணைத்து பாருங்கள் நிகழ்வை. பாத்திமா, உன்னுடைய வீட்டில் சாப்பிடுகின்ற உணவு என்னுடைய வயிற்றுக்குள் மூன்று தினங்களுக்கு பின்னால் செல்லும் உணவு. இந்த மூன்று தினங்களும் எத்தனை மனைவிமாருடன் சண்டை பிடித்தார்கள், எந்த மனைவியுடன் புலம்பினார்கள், எந்த மனைவிக்கு ஏசினார்கள், எனக்கு சமைத்து தரவில்லை என்று. கண்ணியமானவர்களே சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தும் அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நெருக்கம். சஹாபாக்களையும் இப்படி சம்பாதிக்கிறார்கள். சஹாபாக்களையும் பிறரிடம் துனியாவுடைய விடயத்தில் எந்த கட்டத்திலும் தலை குனியாமல், எந்த கட்டத்திலும் தலை குனியாமல். கண்ணியமானவர்களே ஆனால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அல்லாஹ் உதவிகளை செய்தான். அல்லாஹ் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவைக்கு ஏற்றவாறு நம்பிக்கைக்கு பொருத்தமாக உதவிகளை செய்தான். நபி அவர்களும் அப்படி அடைந்தார்கள், சஹாபாக்களும் அடைந்தார்கள். கனிமடை இன்று உலகளாவிய அமைப்பிலே நாம் முயற்சிக்கிறோம், தொழில் செய்கிறோம், தியோகம் செய்கிறோம், வருமானத்துக்கு முயற்சிக்கிறோம், வெளிநாடுகள் போகிறோம், நாட்டுக்குள் சுற்றி திரிகிறோம். ஏன் இன்னும் தேவைகள் நிறைவேறவில்லை? ஏன் இன்னும் கடன்? ஏன் இன்னும் கடன் இருக்கின்ற ஸ்டாக் பார்த்தால் ஜகாத்தும் கடமை, கொடுக்க இருக்கின்றதை பார்த்தால் கடனாளியும் தான். ஜகாத் கடமையான சொத்து இருக்கிறது, ஆனால் கடன் உள்ளத்திலே போதாதென்ற எண்ணம், உள்ளத்திலே இன்னும் 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 என்ற ஒரு மேலெண்ணம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்புடன் வியாபாரம், அல்லாஹ்வுடைய தொடர்புடன் உத்தியோகம், அல்லாஹ்வுடைய தொடர்புடன் நம்முடைய வருமானம் இருந்தால் போதும் என்ற மனம்தான் முதலாவது கிடைக்கின்ற பரிசு. போதும் என்ற மனம் தவக்குளுடைய அந்த உச்சகட்டமே, பிரதிபலனே போதும், எனக்கு போதும். நபி அவர்களுக்கு கண்ணியமான எப்படி வாழ்க்கையல்ல தேர்ந்தெடுக்க கொடுத்தான்? உஹது மலை ஒரு ரிவாயத்தில் அறிவிப்பிலே, ஹிஜாஸில் இருக்கின்ற முழு மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா? எப்படி அல்லாஹ் கொடுத்த இஷ்டம் முழு மலைகளையும் தங்கமாக மாற்றி நீங்கள் போய் உடைக்க தேவையில்லை, உங்களுக்கு தேவையான தங்கத்துண்டு நீங்கள் சைக்கிளை செய்தால் அந்த மலையுடைய பகுதி உங்களுக்கு பக்கத்தில் நகர்ந்து வரும், இப்படி வாழ்க்கையை தரவா? ஆம் என்றால் அடுத்த வினாடி கிடைக்கும். நபியர்கள் விரும்பித்தான் வேணும் என்றார்கள். ஆம் என்று அல்லாவிடம் சொல்லி இருந்தால் இன்று கனிமன் ஹிஜாதுடைய முழு மலைகளுக்கும் சொந்தக்காரர்கள், அனந்தரக்காரர்கள் நபியருடைய பரம்பரை தான். தேவையில்லை, மத்திய தர வாழ்க்கை, ஒரு நாள் சாப்பாடு, ஒரு நாள் சபர் பொறுமை. கண்ணியமானவர்களே, சொந்த தேவைக்கு யாரிடமாவது ஒரு திருகம் ஒரு தீனார் உதவி கேட்ட நிகழ்வும், ஒரு நிகழ்வும் கண்ணியமானவர்களே, எல்லோராலும் இந்த வாழ்க்கை வாழலாம். முதலாவது போதும் என்ற மனம், அல்லாவின் மீது நம்முடைய விடயங்களை பாரம் சாட்டுவது, அல்லாவுடைய தொடர்புடன் வியாபாரத்தை ஆரம்பிப்பது, தொழிலை தொடங்குவது, எந்த நேரத்திலும் எந்த இபாதத்துக்கும் எந்த விதமான பலவீனங்களும் ஏற்படாமல் உரிய நேரத்துக்கு தொழுகை, உரிய நேரத்துக்கு குர்ஆனுக்கு ஒரு நேரம், திக்ருக்கு ஒரு நேரம், ஓய்வு நேரங்களை அல்லாவுடைய திக்ருடைய வார்த்தைகளோடு கழித்து உங்களுடைய வியாபாரங்களை செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், கடன் இல்லாமல் வாழ முடியும். சஹாபாக்களும் உலக மட்டத்திலே வியாபாரம் செய்தார்கள், போனார்கள் தவக்குலோடு. அல்லாஹ் தான் ரிஸ்க் தரக்கூடியவன், என்னுடைய விடயத்தை அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுக்கிறேன். ஒரு சஹாபி வந்தார், பஹரைன் போகிறேன், ஒரு நாட்டுக்கு இன்னும் ஒரு நாடு கடல் கடந்து போகிறேன். யாரிடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம். பஹரைன் போகிறேன், இந்த கால துபாய் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், பேங்காக் போகிறேன். ஒருவர் சொல்கிறாரா, போகிறாரா? இந்தியா போகிறேன், மிடில் ஈஸ்ட், யூரோப், ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறேன். எங்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தொழிலுக்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புத்திமதி என்ன தெரியுமா? பஹ்ரைன் போகிறீர்களா, தொழிலுக்கு போகிறீர்களா? சொல்லவில்லை, அல்லாஹ் ரிஸ்க் தருவார், சும்மா மக்கா மதீனால ஒரு பிசினஸ் பார்த்து கொண்டிருங்க. இல்லை, பஹ்ரைன் போங்கள் பரவாயில்லை, போக முன்னால் தொழுது விட்டு அல்லாஹ்விடம் அந்த விடயத்தை பொறுப்பு சாட்டி விட்டு போங்கள். இதைத்தான் நான் சொல்கிறோம். தொழில் செய்ய வேண்டாம் என்பது இஸ்லாம் அல்ல. தொழிலுடன் அல்லாவை இணைத்துக் கொள்வோம், அல்லாவுடைய நம்பிக்கையை இணைத்துக் கொள்வோம். அல்லாவிடத்திலே இந்த தொழிலில் இறங்குகிறேன், இந்த வருமானத்தை நான் ஈட்ட முனைகிறேன், இதனுடைய பிரதிபலனை பரிபூர்ணம் எனக்கு நஷ்டம் இல்லாமல் தான், எந்த வட்டியிலும் எந்த பிரச்சனையிலும் எந்த விதமான ஏமாற்றத்திலும் எந்த விதமான சூதாட்டத்திலும் என்னை அகப்படாமல் எனக்கு ஹலாலான ரிஸ்க் தருவதற்கான இந்த தொழிலில் இறங்குகிறேன், எனக்கு நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் அல்லாவிடம் உரையாடி விட்டு தொழுது விட்டு தொடர்பாகிவிட்டு நம்முடைய தொழிலை செய்யாததுதான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கலப்படம் பொருளிலே வியாபார பொருட்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். மார்க்கெட்டிலும் கலப்படம் இருக்கிறது. உதாரணம், பல பேர் இதாப்பட்டிருக்கிறோம். இது கசப்பான உண்மை, இதை நாம் மாற்ற வேண்டும். சிலருக்கு கடையிலே, தொழிற்சாலையிலே, ஆபீஸிலே, ஃபேக்டரியிலே ஒவ்வொரு நாளும் சிலர் பக்கரா ஓதுவார்கள். பக்கரா ஓதால் கொண்டு வருவார்கள். சிலர்கள் யாசின் ஓதுவார்கள். ஆனால் என்ன விலகினம், ஓதி 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 பிரதிபலன் இல்லை. பிரதிபலன் இல்லை. ஏனென்று பார்த்தால் அடிப்படை பிழை. கடை முழுக்க முழுக்க வட்டி, பேங்க் லோன், பக்கரா இல்லை. முழு குரானை ஒவ்வொரு நாள் மோதினாலும் முசீபத் முசீபத் தான். வட்டியிலே தொழிலையும் தொழிற்சாலையையும் கடையையும் வீட்டையும் கட்டிவிட்டு ஒவ்வொரு நாளும் முழு குரானை மோதினாலும் வட்டியுடைய முசீபத் அழியாது. வட்டியிலிருந்து ஒதுங்குவதுதான் முசீபத்துக்கு தடை. இது நம்முடைய பிழை. பரக்கத்தில்லை, பரக்கத்தில்லை. ஏன் கண்ணியமானவர்களே, தேராசை. தவக்குள் குறையும் பொழுது வருகின்ற பாரிய நோய்களில் ஒன்று பேராசை. தவக்குள் வந்தால் முதலாவது கிடைக்கின்ற பரிசு போதும் என்ற மனம், கனாஅத். நபியவர்கள் சஹாபா கடந்து இருந்தது. தவக்குள் இல்லாமாகிவிட்டால் முதலாவது ஏற்படுகின்ற நோய் பேராசை. எப்படியாவது இன்னொரு கடை, இன்னொரு தொழிற்சாலை, இன்னொரு தட்டு, இன்னொரு வியாபாரம் என்று யாருடைய பணத்துக்காவது ஆப்பு வைத்து விட்டு இன்னொரு துறையில இன்வெஸ்ட் பண்ணுவது. பேராசை வரும். பேராசை வந்தால் பிறருடைய சொத்துக்கள் எல்லாம், பிறருடைய உரிமை எல்லாம் கண்ணுக்கு விளங்காது. யாருடைய செக்கை ரிட்டர்ன் பண்ணியாவது நான் முன்னேற வேண்டும். யாருடைய வயிற்றில் அடித்தாவது நான் வயிறு நிறைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதுதான் நம்முடைய பிரச்சனை. இன்று வட்டியில் ஏகப்பட்டிருக்கிறோம், பேராசை படித்திருக்கிறோம், ஏமாற்றுகிறோம், பொய் பேசுகிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பலகீனம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலே கோளாறு ஏற்பட்டால் பேராசை வரும், பொறாமை வரும், வட்டி தாராளமாக புழங்குவோம். ஏதாவது ஒரு துறை வட்டியோடு சம்பந்தம் இல்லாமல் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் தப்பியிருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, தவக்குல். அல்லாஹ் ரஸ்ஸாக், அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை, அளந்த ரிஸ்கை கண்ணியமாக தருவான். ஹலாலான முறைகளை நாம் முயற்சிக்கும் பொழுது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை குறையும் பொழுது கண்ணியமானவர்களே, சாதாரணமாக ஏமாற்றுவோம், சாதாரணமாக பொய் பேசுவோம், சாதாரணமாக வட்டியில் இறங்குவோம். ஒரு கடனை ஏற்கனவே வட்டியில் புரண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வங்கியில், அந்த வங்கியில் என்று ஒரு பெரிய வாகனம் இருக்கும் பார்வையில், பெரியொரு செப்பி இருக்கும் பார்வையில், பெரியொரு வீடு இருக்கும், ஏக்கர் கணக்கிலே வயல் இருக்கும். கண்ணியமான முழு சொத்துக்களுடைய டீடும் பேங்கில் இருக்கும். சொந்தக்கார நாமா வங்கியா. ஓடுவது 1.5 கோடி வாகனம், 1 கோடி வாகனம், 75 லட்சம் பெறுமதியான வாகனம். ஆனால் பைனான்ஸ் கம்பெனி தான் உரிமையாளர். 5-6 மாதம் கட்டவில்லையா, வாகனம் இருக்காது. கண்ணியமானவர்களே, தவக்குள் வந்தால், உதாரணம் சொல்கிறேன், 25 லட்சம் வாகனமும் வாகனம்தான், 1 கோடி வாகனமும் வாகனம்தான். என்னுடைய சொந்த பணத்திலே வட்டி சம்பந்தப்படாமல், யாருடைய பணத்துக்கு மாப்பு வைக்காமல், யாருடைய செக்கையும் ரிட்டர்ன் பண்ணாமல், சொந்த பணத்தில் என்னுடைய தேவைக்கு வாகனம் வாங்க வேண்டும். ஆடம்பரமும் போட்டியும் பொறாமையும் பெருமையும் என்று ஒருவர் இல்லாமல் தவக்குள் உள்ளவர் என்ன செய்வார் தெரியுமா? 25 லட்சம் பெறுமதியான சொந்த வாகனம் எனக்கு போதும், இன்னும் 75 லட்சம், அதில் 50 லட்சம் மற்றவர்களுடைய பணம், ரோலிங், மற்றவர்களுக்கு டிபாசிட் பண்ண வேண்டிய பணம், அதையும் போட்டு 1 கோடியுடைய வாகனம் டார்கெட் பண்ண மாட்டார். 25 லட்சத்துடைய வாகனத்தை கொண்டு போதும் ஆக்கிக் கொள்வார். ஏன் 25 லட்சம் பெறுமதியான வாகனம் வாங்க முடியுமான ஒருவர் 1 கோடி வாகனத்துக்கு ஆசை வைக்கிறார் என்றால் நம்பிக்கையில் கோளாறு. பேராசை வந்திருக்கிறது, அந்த பேராசையை நிறைவேற்ற வட்டியும் கணக்கில்லை, ஏமாற்றமும் கணக்கில்லை, பொய்யும் கணக்கில்லை. கண்ணியமானவர்கள், இதுதான் நம்முடைய பிரச்சனை. அவனை விட பெரிய வீடு கட்ட வேண்டும், அவனை விட பெரிய வாகனம் ஓட வேண்டும், அவனை விட பெரிய தொழில் செய்ய வேண்டும், அவன் செய்கின்ற தொழிலை கீழே போட வேண்டும். போட்டியும் பொறாமையும் ஏன் வரும்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறையும் பொழுது வரும். சஹாபா கடமை இல்லை. இன்று நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, தவறாக யாரும் எடுக்க வேண்டாம், அதிகமானவர்களுடைய ஈமான் தீன் தொடர்பு தக்குவா உள்ளவர்கள் விதிவிலக்கு அநேகமானவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? எப்படி நான் முன்னேறுவது? என்னுடைய ட்ரிக்ஸை பாவித்து, என்னுடைய தந்திரத்தை பாவித்து எப்படி இவருக்கு எப்படி பேசினால் இவருடைய ஒரு 15-20 லட்சத்தை கலக்கலாம்? இவ்வளவு லாபம் தருகிறேன் தாருங்கள், இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் தாருங்கள். கனிமழலே, இப்படி எடுத்து 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 1-2 மாதங்கள் லாபம் கொடுப்பது, அதுக்கு பின்னால் இந்த பணத்தை எடுத்து பேங்க் பேலன்ஸை காட்டி ஐரோப்பிய நாடுகளிலே போய் செட்டில் ஆகுவது. சிலருடைய தொழில், இவரோட 5 லட்சம், அவரோட 5 லட்சம், அவரோட 10 லட்சம், இவ்வளவு லாபம் தருகிறேன், அவ்வளவு லாபம் தருகிறேன், அவ்வளவு லாபம் தருகிறேன். அவர் மனைவியுடைய நகையை விற்று, ஊரிலே வயலை விற்று, வீட்டை விற்று, காணி பூமி சொத்துக்களை விற்று இவரிடம் கொடுக்க 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதங்களிலே போன் வேலை செய்யவில்லை. 3 மாதங்களுக்கு பின்னால் கேள்விப்படுகிறது, ஆல் பிரான்சிலே, ஆல் கனடாவிலே, ஆல் ஆஸ்திரேலியாவிலே. என்ன காரணம்? தவக்குலுடைய கோளாறு, தவக்குலுடைய கோளாறு. கன்னிமணலே பேங்க் பணம் காட்ட வேண்டும் லட்சக்கணக்கிலே விசா எடுப்பதற்கு, அதற்காகத்தான் பணம் சேர்த்திருக்கிறார். பேங்க் பேலன்ஸை காட்டி அவர் செட்டில் ஆகிவிட்டார், இவர் இங்கு கடனாளி. இவருக்கும் பேராசை, அவருக்கும் பேராசை. கண்ணியமானவர்களே, சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? இன்று நம்முடைய சிந்தனையில எனக்கு எனக்கு மற்றவனுடைய காணியை எப்படி அதை சேர்த்து வேலை அடிப்பது, அதற்கு எப்படி பொய்யான உறுதி பத்திரத்தை செய்வது, கூலிக்கு இருந்து விட்டு கடையை எப்படி சொந்தமாக்குவது? நாட்டு சட்டத்திடம் இருக்கிறது. நாட்டு சட்டத்தில் கண்ணியமான நாட்டு சட்டம் அல்ல, கியாமத்து நாளில் இத்தனை வருடங்கள் இருந்தால் சொந்தமாகிவிடும். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவருடைய 1 இன்ச் 1 ஸ்தான் நாம் எடுத்தால் தண்டனை 7 பூமிகள். 7 பூமிகளை மாலையாக அணிவிப்பான். இங்கு பெரிய கண்ணியம், இங்கு பெரிய பட்டம் பதவி, இங்கு பெரிய அரசியல்வாதி, இங்கு பெரிய பணக்காரர், இங்கு பெரிய அதிகாரி, இங்கு யாரும் பிறருடைய சொத்தை பறித்தாலும் கேட்க வர மாட்டார்கள். ஏ செல்வாக்குள்ளவர், அவருக்கு அவரை தெரியும், இவர் இவர்தால் அவர்தால் மாலை அணிவிக்கப்படும் காணி பூமி. ஏன்? தவக்களுடைய கோளாறு, அல்லாஹ் ரஸ்ஸாக் என்ற நம்பிக்கையுள்ள கோளாறு. காணி வாங்குகிறார். கண்ணியமானுடைய உமரலையுடைய காலம் பெரும்பாலும் காணியை துப்புரவாக்கும் பொழுது தெரிந்த நிகழ்வுதான். பாடசாலை புத்தகத்தில் படித்திருக்கிறோம், இஸ்லாம் புத்தகத்திலும் படித்திருப்போம், சின்ன வயதில் கேட்டிருப்போம். படிப்பினை துப்புரவு செய்யும் பொழுது வாங்கிய காணிக்குள் புதையல். காணி வாங்கினால் முழு உரிமை இவருக்கு தான். புதையல் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். வாங்கியவர் காணி, யாரிடம் வாங்கினார்? அவரிடம். என்ன இது? புதையல். எங்கிருந்தது? உங்களுடைய காணிக்குள். அது உங்களுக்கு விட்டுவிட்டு அது உங்களுக்குரியது இல்லை. காணியைத்தான் நான் வாங்கினேன். காணிக்குள் இருக்கின்ற புதையல் உங்களுக்குரியது இல்லை, உங்களுக்குரியது. நீங்கள் அடுங்கள், நீங்கள் அடுங்கள் அவர்கள் சண்டை. இன்று பிறருடைய காணியில் கள்ளத்தனமாக புதையல் தோண்டுகின்ற காலம். இன்று மற்றவனுடைய காணியில் கள்ளத்தனமாக புதையல் தோண்டுகின்ற ஒரு திருட்டுத் தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு காலம். கண்ணியமானவர்களே, இதுதான் முசீபத். எப்படி மற்றவனுடையதை நாம் அடைவது என்று நாம் சிந்திக்கிறோம், அவர்கள் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது எப்படி கொடுப்பது? என்ன நடந்தது? நீதிபதி அந்த இடத்திலே 2 பேருக்கும் சம்பந்தம் ஏற்படுத்தினார்.
உங்களுக்கு திருமண வயதில் மகன், உங்களுக்கு திருமண வயதில் மகள் இருக்கிறார்களா? ஆம். இரண்டு பேருக்கு திருமணம் எடுத்துக் கொடுங்கள், இரண்டு பேருடைய வாழ்க்கை செலவுக்கு கொடுங்கள், பிரச்சனை தீர்கிறது. இதை உங்களுக்குரியது உங்களுக்குரியது என்று அவர்கள் சண்டை பிடித்தார்கள். எனக்குரியது எனக்குரியது என்று பொய்யான பிறருடைய காணிக்கு லோயருக்கு என்ன லஞ்சம் கொடுத்து வாதாடுகின்ற காலம். மற்றவருடைய காணிக்கு காணிப்பருமதி 20 லட்சம், வழக்குக்கு 30 லட்சம் வரைக்கும் செலவழிக்கும். இன்னும் சீராத வழக்குகள் எத்தனை? காணியின் பெறும்பது 50 லட்சம், வழக்குக்கு 1 கோடி செலவழித்தும் இன்னும் ஹவா அடங்காத எத்தனை பேர்? கண்ணியமானவர்களே, எப்பொழுது திருந்துவது, எப்பொழுது பரிசுத்தமாகுவது, எப்பொழுது போதும் என்ற மனம், எப்பொழுது தவக்குள், தவக்குளுடைய கோளாறு இந்த நோய்கள் எல்லாம் பிடிக்கும். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு நிகழ்வோடு முடிக்கிறேன். எந்த அளவு முன்னோர்கள் அல்லாவிடம் இருந்து உதவிகளை கேட்பதில் கவனமாக இருந்தார்கள் என்றால், அழகான ஒரு நிகழ்வு, முக்கியமான ஒரு துவா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. எல்லோரும் இப்படியான பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் சிரமம் இல்லாமல் வாழலாம், மனப்பாரம் இல்லாமல் வாழலாம், சஞ்சலம் இல்லாமல் வாழலாம், கண்ணியமாக வாழலாம், யாரிடத்திலும் எதற்கும் தேவையுறாமல் வாழலாம். நபியருடைய பேர குழந்தை சொர்க்க வாலிபர்களின் தலைவர்களில் ஒருவர், இரண்டு ஹசன் ஹுசைன். இவர்கள் கலீஃபாவாக இருக்க வேண்டியவர்கள், அமீருல் முமினா இருக்க வேண்டியவர்கள். சமூகத்திலே ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று விளங்கி 6 மாதத்திலே பதவியை விட்டும் ராஜினாமா செய்தவர்கள். துனியாவுடைய பதவி ஆசை இல்லாதவர்கள். இவருடைய கலீஃபாக்களுக்குரிய சம்பளம் 1 வருடத்துக்கு 1 லட்சம் தீனார்களுடைய சம்பளம். நிகழ்வை பாருங்கள், 1 லட்சம் தீனார் 1 வருடத்துடைய சம்பளம். மாவீரர்களுடைய ஆட்சி பொறுப்பிலே அவர்களுடைய கேந்திர ஸ்தலம் டமஸ்கஸிலே, டிமஸ்க் அந்த நாட்டிலே தலைநகரம் ஷாமுடைய அங்காட்சி. இவர்கள் மதீனாவில், இவர்களுடைய அந்த சம்பளம் வருவதற்கு தாமதித்தது, வரவில்லை. 1 வருடத்துடைய சம்பளம் வரவில்லை. ஒரு நாள் கடலாசை எடுத்து பேனாவை எடுத்து கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். என்ன கடிதம்? மாவியல் அமீர் முமினின், என்னுடைய 1 வருடத்துடைய சம்பளம் வரவில்லை, அனுப்பி வையுங்கள். எழுதவில்லை. எழுத பேனையையும் தாளையும் எடுத்து எழுத பார்த்துவிட்டு, சரி வேண்டாம், தனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கூட உரியவர்களிடம் கடிதத்தின் மூலம் எழுதி கேட்பதை விரும்பாமல் அப்படியே கடலாசியையும் பேனையும் வைத்துவிட்டு உறங்கிவிட்டார்கள். பாட்டனாரை கனவில் கண்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாரிக் திமஸ்க் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களை கனவில் கண்டார்கள். பேர குழந்தை சுகமா இருக்கிறோம், என்ன விடயம், என்ன செயல் செய்ய பார்த்தீர்கள்? கண்ணியமான கனவு அடிப்படையா இல்லையா என்ன விடயம்? நபி அவர்களை கூட இருந்து வாழ்ந்து வளர்ந்த பேர பிள்ளை காண்கிறார். மூமிங்களுடைய கனவு நபித்துவத்துடைய நன்மாராயங்களில் ஒரு பகுதி. யதார்த்தம் இருக்கிறது இல்லை. இப்படி 1 வருடத்துடைய ஊதியம் வரவில்லை, மாவி அவர்களை கடிதம் எழுத தயாராகிறேன். நபியர்கள் அல்லாவுடைய ஒரு படைப்பிடம் உதவி தேட பார்த்தீர்களா? யாசகம் கேட்கவில்லை, உதவி கேட்கவில்லை, வரவேண்டிய சம்பளத்தை. கண்ணியமானவர்களே, எப்படி அல்லாவுடைய தொடர்பு, எப்படி அல்லா உதவி செய்தார்? அப்படியே சொல்கிறார்கள், சரி படைப்பினங்களிடம் உதவி தேடாமல் படைத்த ஹாலிக்கிடம் உதவி தேடுவதற்கு ஒரு துவாவை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்னோட கனவுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, சொல்கின்ற அதான் இருக்கிறது, அதான் அதான் அடிப்படை கனவு. மஸ்ஜிதுக்கு மக்களை எப்படி அழைப்பது, தொழுகைக்கு எப்படி அழைப்பது என்று மஷூரா பண்ணினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மஷூரா சொன்னார்கள். ரபான் தட்டுவோம், ஆட்களை விட்டு தந்தி பந்துகளிலே நபர்களை விட்டு அழைப்போம், உயரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மஷூரா சொல்லும். அதே சிந்தனையிலே சஹாபாக்களும் நபியவர்களும் உறங்குகிறார்கள். அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரப்பி என்ற சஹாபி ஓடி வருகிறார்கள். நேற்று ஒரு கனவு கண்டேன் யா ரசூலல்லா, அந்த கனவிலே ஒருவர் வந்தார், ரபான் தூக்கி கொண்டு போனார், பெரியோர் மேளம் தட்டுகின்ற மேளத்தை தூக்கி கொண்டு போகிறார். நான் கேட்டேன், இதை விற்பீர்களா என்று. அவர் சொன்னார், ஏன் எதற்கு, ஏன் கேட்கிறீர்கள், எதற்கு வாங்க போகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், இப்படி எங்களுடைய தொழுகை நேரங்களிலே ரபான் தட்டி மக்களை அழைப்பதற்காக வேண்டி அந்த அனுமதிக்கப்பட்ட ரபான், அதற்காக தான் வாங்க போகிறேன் என்று. அந்த ரபானை தூக்கி வந்த வியாபாரி சொன்னார், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா என்று சொல்லிவிட்டு அதானை அதானுடைய வார்த்தைகள் எனக்கு சொன்னார். அப்படி என்னுடைய மனதில் பதிந்தது, உங்களிடம் வந்து நான் சொல்லி காட்டுகிறேன் யார சொல்லலாம் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே இதை கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். 10-க்கு 15 மேற்பட்ட சஹாபாக்கள், இன்னொரு வேதத்தில் 20-க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அன்றிரவு அதே போன்ற கனவை கண்டிருக்கிறார்கள். எனவே அதானுடைய அந்த அடிப்படையும் சஹாபாக்களுடைய மூமிங்களுடைய கனவை நபி அவர்கள் அங்கீகரித்தது. எனவே மூமிங்களுடைய கனவுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நபி அவர்கள் துவாவை படித்துக் கொடுத்தார்கள். இந்த துவாவை ஓதி வாருங்கள் பேரப்பிள்ளையே, உங்களுக்கு அல்லாவுடைய ரிஸ்கி, அல்லாவுடைய உதவி வரும். என்ன துவா? அல்லாஹும்ம கதிஃப் ஃபீ கல்பி ரஜாஅக், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஆதரவை போடு. யாரை பற்றிய நம்பிக்கையும் ஆதரவையும் இல்லாமலாக்கி உன்னுடைய ஆதரவை போடு. வக்கத்தா ரஜாய அம்மன் சிவா, உன் தவிர்ந்த ஏனைய அனைவருடைய ஆதரவையும் என்னை விட்டு துண்டித்து விடு. யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி வாழவை. வக்கத்தா ரஜா அம்மன் சிவா, அல்லாஹுமா தௌபத்தன் குவத்தி, என்னுடைய சக்தி கப்பால் பட்ட விடயம், என்னுடைய சக்தியால் முடியாத, அது கண்கால் என்ன செய்ய முடியாத, என்ன செய்ய முடியாத, என்னுடைய சக்தி எதை விட்டு விலகினமோ அந்த விடயம். என்னுடைய அமலால் அடைய முடியாத என்னுடைய அமல், இன்னொரு வார்த்தை என்னுடைய அறிவால் அடைய முடியாத, என்னுடைய அறிவுக்கு அப்பால் பட்ட அந்த விடயம். உடன் சந்தையிலே ரகபதி, என்னுடைய ஆசை ஆர்வம் தேட்டம் சென்றடையாத விடயம். நான் கேட்டடைய முடியாத விடயம். என்னுடைய நாவில் எப்பொழுதுமே இடம் பெறாத விடயம். வலம் எஜிரியாலிசானி மிம்மா ஆசைத அஹதமினல் அவ்வலீன வல் ஆகிரீன் மில் யகீன், முன்னோர்கள் பின்னோர்களுக்கு யாருக்காவது நீ ஒருவருக்கு எப்பொழுதாவது கொடுத்த அந்த யகீன், உறுதியான நம்பிக்கை இருக்கிறது உன் மீது, உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அதை எனக்கு விசேஷமாகத்தான் உன்னுடைய யக்கீனை யாரையும் நம்பி, யாரிடமும் கை நீட்டாமல், யாரிடம் உதவி கேட்காமல், யாரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல், உன்னுடைய நம்பிக்கையோடு வாழுகின்ற யக்கீனை எனக்கு விசேஷமான பாக்கியமாக சிரேஷ்டமாகத்தான் என்ற துவாவை நபியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், மனநிமிடுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய பாட்டன் இப்படி இந்த துவாவை எனக்கு கனவில ஞாபகம் ஊட்டினார்கள். ஒரு வார காலம் இந்த துவாவை தொடர்ந்து நான் ஓதி வந்தேன். ஒரு வாரத்துக்கு பின்னால் கண்ணியமானவர்களை சொல்கிறார்கள், என்னுடைய கடைசியாக வர வேண்டிய ஒரு வருடத்துடைய ஊதியம் முழுக்க மாவியர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சேர்ந்ததனிடம். கண்ணியமானவர்களை பாருங்கள், துவாவை ஓதுகிறார்கள் மதீனாவில், எங்கிருந்து அல்லாஹ் அனுப்புகிறான் உதவியை, டமஸ்கஸிலிருந்து. கண்ணியமானவர்களே, தொழில் வருமானம் உத்தியோகம் தேவை அல்லாஹ்வுடைய தொடர்புடன், இபாதத்துடன், திக்ருடன், குர்ஆன் திலாவத்துடன், தவக்குலுடன் முயற்சி. என்னுடையது முடிவு அல்லாவிடம், அறுவடை அல்லாவிடம், வருமானம் அல்லாவிடம், அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்ற நம்பிக்கையை உண்டு பண்ணுவோம். பேராசை இல்லாமலாகும், போட்டி பராம இல்லாமலாகும், வட்டி இல்லாமலாகும், சூதாட்டம் இல்லாமலாகும், பொய் ஏமாற்றம் இல்லாமலாகும், உண்டு பண்ணினா தவக்குள் வரும், போதுமென்ற மனசு வரும், கண்ணியமான வாழ்க்கை வரும், பிறருக்கு கொடுக்கின்ற கௌரவமான ஒரு ஸ்தானம் நமக்கு கிடைக்கும். யாரிடத்திலும் எதையும் கேட்காமலே நம்முடைய காலடிக்கு அல்லாஹ் அளந்தருக்கு வரும் என்ற நம்பிக்கையை படிப்படி எடுப்போம். எல்லாவல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துறையில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் ஈடுபடுகின்ற பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கூற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஏழை உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஏழை உன்னுடைய உண்மையான தவக்குல யக்கீனை தருவாயாக, உன் மூலம் அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றிக் கொள்கின்ற பக்குவத்தை தருவாயாக, நம்முடைய தொழில்துறைகளை சுத்தப்படுத்துவாயாக, ஹலாலாக்குவாயாக, எந்த விதமான ஹராம்களும் கலக்காமல் நம்முடைய இரத்தத்தை பாதுகாப்பாயாக, போதுமென்ற மனசை தருவாயாக, வாரி வழங்குகின்ற கொடைத்தன்மையை தருவாயாக, பேராசை மேலெண்ணம் போட்டி பொறாமைகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.